الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقال الله تبارك وتعالى إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والمنزل والبغي يعظكم لعلكم تذكرون صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم إن الله يحب معالي الأمور ويكره سفاسفها أو كما قال النبي صلى الله عليه وسلم. அன்பான அல்லாஹ் நல்லடியாகிறேன், அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவருடைய இரு உலக வாழ்க்கையின் எல்லா நலவுகளையும் வெற்றியையும் தக்வாவுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். தக்வா உள்ளவர்களுக்கே எல்லா விடயங்களிலும் எல்லா காரியங்களிலும் நல்ல முடிவுகள் தங்கியிருக்கிறது என்று குர்ஆனில் பல இடங்களில் சொல்லித் தந்திருக்கிறார். அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏவி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏவலையும் விலக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களை விட்டும் விலகி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும், இந்த தக்வாவுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கும்படியாக என்னையும் உங்களையும் நான் வசியை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா தக்வாவுடைய வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்கி அருள்வானாக. அன்பான அல்லாஹ்வின் நபியாகிறே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு உண்மையான சத்தியமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் இந்த உலகத்திலே நலவுகளை அடைவது மாத்திரமல்ல, உண்மையான மறுமையுடைய வாழ்க்கையில் மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு முயற்சிப்பதே இந்த வாழ்க்கையுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான மார்க்கம் மிக அழகானது, மிக பண்பாடுகளுடையது, எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய விதத்தில் விரும்பக்கூடிய விதத்தில் பண்புகள் நிறைந்த ஒரு மார்க்கமாகத்தான் அல்லாஹ் இஸ்லாத்தை வைத்திருக்கிறார். நான் மேலே ஓதி அந்த வசனம் இன்னல்லாஹய முர்பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாயில் குப்பா வ யன்ஹானில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி. குர்ஆனில் கூறப்பட்டுள்ள வசனங்களில் மிக விசேஷமான ஒரு வசனமாக இருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அஜ்மாஉ ஆயத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்களில் இந்த வசனம்தான் எல்லா விதமான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய, மனிதர்களால் விரும்பக்கூடிய எல்லா கருத்துகளையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த வசனம் இறங்கியது அந்த சந்தர்ப்பத்தில் அக்ரம் இப்னு சைஃபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை கேள்விப்பட்டு சந்திப்பதற்காக வேண்டி நினைத்தார்கள். அவருடைய வம்சத்தில் கூட்டத்தாருக்கு மத்தியில் மிக மரியாதை கூடிய ஒரு தலைவராக இருந்தார்கள். இந்த அக்ரம் இப்னு சைஃப் என்பவர்கள் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வர விரும்பிய பொழுது அவர்களுடைய சகாக்கள், அவருடைய வம்சத்து மக்கள் தலைவரை பார்த்து சொன்னார்கள், நீங்க போறது அவ்வளவு நல்லது இல்லை, நீங்க சங்கைக்குரிய ஒரு மனிதர், மரியாதைக்குரியவர், கண்ணியத்துக்குரியவர், நீங்க போக வானம், நீங்க ஒரு ரெண்டு பேரை அனுப்பி வச்சு விஷயங்களை விலகி கொள்ளலாம் என்று புத்திமதி சொன்னார்கள். உடனே இரண்டு பேர் அனுப்பி வைத்தார்கள். அந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து நீங்கள் யார் என்று கேட்டு, நீங்கள் என்ன நோக்கத்துக்காகவே நீ அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் அதையும் கேட்டுவிட்டு, நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கத்தில் பிரதானமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லித்தாருங்கள் என்று கேட்டதற்கு இந்த வசனத்தை ஓதினார்கள். நான் கொண்டு வந்திருக்கக்கூடியது என்று இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அந்த இருவரும் செய்திகள் முழுமையாக எடுத்து சென்று அவருடைய தலைவரிடத்திலே ஓதி காண்பித்தார்கள். உடனே அந்த தலைவர் அவருடைய வம்சத்தில் உள்ள மக்களை பார்த்து சொன்னார்கள், அமர பி மகாரிமில் அஹ்லாக் வனஹா அன் மலாஹிமிஹா தகூனு ருஹூசன் வலா தகூனு அஜ்னாபா. இந்த வசனத்தில் எல்லா விதமான நற்பண்புகளையும் ஏறி இருக்கிறது, அனைத்து மோசமான அருவறுக்கத்தக்க விடயங்களை தடை செய்திருக்கிறது. எனவே நீங்கள் எல்லோரும் இந்த விடயத்தில் தலைகளாக ஆகிவிடுங்கள், வாள்களாக மாறிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். முந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், தலைகளாக ஆகிவிடுங்கள். யோசிச்சு பார்த்து கடைசியாக மிருகங்களுடைய வாள்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று புத்திமதி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு மதூன் மிக பிரசித்தி பெற்ற ஒரு சஹாபி என்னார். அது இஸ்லாத்து வருவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். இவர் அவர் நபி அவர்களுக்கு முன்னால் செல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை அழைத்து உட்கார சொன்னார்கள், பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்து வருவதற்கு முன்னால் பல தடவை இஸ்லாத்துடைய அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்துவிட்டு பிறகு பூமியை பார்த்து வலது பக்கமாக திரும்பி ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு திரும்பவும் இந்த உஸ்மான் இப்னு மதூன் பக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பினார்கள். அந்த மனிதர் கேட்டார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னையோட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று வானத்தை பார்த்தீங்க, அதுக்கு பின்னால பலது பக்கமாக பார்த்தீங்க, கீழே பார்த்தீங்க, மறுபக்கமாக திரும்பி உட்கார்ந்து ஏதோ கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தீங்க, என்ன விடுங்க என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை ஓதினார்கள். இந்த வசனத்தை ஓதி காண்பித்த மாத்திரத்தில் எத்தனை தடவை தாவத்து கொடுத்தும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த மனிதர் இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் இவ்வளவு அழகிய மார்க்கமா, இவ்வளவு அழகான பண்புள்ள மார்க்கமாயிரு, இதைத்தானா அல்லாஹ் ஏவுகிறான் என்று அவ்விடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா மூன்று விடயங்களை ஏறி இருக்கிறார், எடுத்து நடக்கும்படியாக இன்னும் மூன்று விடயங்களை தடை செய்திருக்கிறார். இந்த மூன்று விடயங்கள் ஏவப்பட்டவைகள், விளக்கப்பட்டவைகள் மூன்று விடயங்கள். அல்லாஹ் ஏறியிருக்கக்கூடிய மூன்று விடயமும் தான் ஒவ்வொரு தனி மனிதருடைய, ஒரு சமூகத்துடைய, ஒரு நாட்டு மக்களுடைய
எழுச்சி வளர்ச்சி, அவர்களுக்கு மத்தியில சந்தோஷம் மகிழ்ச்சி, இப்படியான வாழ்க்கை தங்கியிருக்கிறது. விளக்கப்பட்டுள்ள மூணு விடயங்களும் தான் ஒவ்வொரு தனி மனிதருடைய, ஒரு சமூகத்துடைய, நாட்டு மக்களுடைய வீழ்ச்சியும் இழிவும் கேவலமும் துன்பமும் தங்கியிருக்கிறது. அவ்வளவு விசேஷமான ஒரு வசனமாக அல்லாஹ் தாலா இந்த வசனத்தை திறக்கியிருக்கிறார். அதனால்தான் அதிகமாக கொத்பா செய்யக்கூடியவர்கள் அவருடைய கொத்துபாக்களை இந்த ஆயத்தை கொண்டே முடித்துவிட்டு இறங்குவார்கள். அவ்வளவு பிரதானமான ஒரு வசனமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் மூன்று விடயங்களை ஏவுகிறார். நீளம், இரண்டாவது உபகாரம், மூன்றாவது சொந்தக்காரர்கள், சொந்தமுள்ளவர்கள் அனைவர்களுக்கும் நீங்கள் பண உதவி செய்து அவர்களுடன் தொடர்பை பாதுகாத்துக் கொள்வது, உறவை பாதுகாப்பது என்று மூன்று விடயங்களை அல்லாஹ் ஏற்கிறார். முதல் விடயம் நீளம். நீளம் என்பது மிக பிரதானமான முக்கியமான ஒரு பண்புதான் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் மத்தியிலும். எந்த சமூகத்தில் நீளம் இருக்கிறதோ, நியாயம் இருக்கிறதோ, அந்த சமூகம் எழுச்சி அடைவார்கள், முன்னேறுவார்கள். எந்த சமூகத்தில் அநியாயம் இருக்கிறதோ, நீதி இல்லையோ, நியாயம் என்பது இல்லையோ, அந்த சமூகம் இழிவடைவார்கள், கேவலம் அடைவார்கள். நீளம் என்பது பல வகையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடனான நீளம், அல்லாஹ் என்னை படைத்து என்னுடைய ரிஸ்கை ஏற்பாடு செய்து வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இதற்கு பதிலாக அல்லாஹுவை வணங்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அல்லாது எவரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு இணை வைக்கவும் கூடாது, அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. இது சஹாபாக்க சொல்கிறார்கள், அல்லாஹுடனான நீளம் இதுவாகத்தான் இருக்கிறது. அல்லாஹுவினால் ஏவப்பட்டவைகளை எடுத்து நடப்பது, ஹராமாக்கப்பட்டவைகளை தவிர்த்து நடப்பது, அல்லாஹுவையே வணங்குவது, இது அல்லாஹுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நீளமான வாழ்க்கையாக இருக்கிறது. படைப்பினங்களுடனான நீளம், அது பல தலைப்பிலே இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய மனைவியுடனான நீளம், குடும்ப வாழ்க்கையில் நீளம். ஒரு ஆணில் கூட அல்லாஹ் தஆலா இதனை ஏவி இருக்கிறார். மனைவிமார்களுடன் எப்படி நீளமாக ஒரு மனிதன் வாழ வேண்டும், வீட்டுக்குள்ளே நீளமான வாழ்க்கை அமைய வேண்டும். பிள்ளைகளுடனான நீளம், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தரம் பார்த்து அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றாற் போல் நாங்கள் நீளமாக நடத்தது. நொமானிபின் பஷீர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் ஒன்றா தன்னுடைய மனைவிடத்தில் சொன்னார்கள், நான் என்னுடைய இந்த மகன் என்று ஒரு அடிமையே கொடுக்கிறேன். அந்த தாய் சொன்னார்கள், இதற்கு நீங்கள் நபி அவர்களை சாட்சியாக ஆக்குங்கள். அவர்கள் சென்றார்கள், போய் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய ஒரு மகனுக்கு ஒரு அடிமையை சன்மானமாக கொடுத்திருக்கிறேன், அதுக்கு உங்களுடைய சாட்சியாக வைக்க வந்திருக்கிறேன். கேட்டார்கள், நீங்க எல்லா பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி கொடுத்தீங்களான்னு கேட்டார்கள். நீதமாக நடந்து கொண்டீங்களான்னு கேட்டார். சொன்னாங்க இல்ல. அப்பொழுது சொன்னாங்க, இத்தகுல்லா வாஜிலு பைனாவுலா, அல்லாஹ் பயணம், பிள்ளைகளுக்கு மத்திய நீதமாக நடங்க, நியாயமாக நடந்து கொள்ளுங்க. நான் இப்படி அநியாயமான இந்த விடயத்திற்கு ஒருபோதும் சாட்சியாக இருக்க போவதில்லை என்று சொல்லி காட்டினார். பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீளம். எனவே நீளம், மனைவி, பிள்ளைகள், வீட்டுக்குள்ளே இருந்து நீளமான வாழ்க்கை இஸ்லாத்திலே ஆரம்பமாகின்றது. ஒரு ஆசிரியர் மாணவர்களுடன் நீளம் செலுத்துவது, ஒரு பொறுப்புள்ளவர் அவருடைய பொறுப்புக்கு கீழே இருப்பவர்களுடன் நீளமாக நடப்பது. ஒரு உரிமையாளர் தனது கீழ் கூலியாட்களுக்கு மத்தியிலே நீதமாக நடப்பது, ஒரு காவி அவரிடத்தில் தீர்ப்பு கேட்டு வரக்கூடியவர்களுடன் நீதமாக நடப்பது. நீதம் என்பது என்னுடைய வீட்டிலே இருந்த துவங்கி கடையிலே தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே நாம் தொடங்கக்கூடிய எல்லா இடங்களிலும் எங்களுக்கு கீழால் கூலிக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் உட்பட நீதம் என்பது பரவி இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீதிபதிகள் மூன்று வகை. இரண்டு நீதிபதிகள் நரகத்திலே இருப்பார்கள், ஒருவர் சொர்க்கத்திலே இருப்பார். ஒரு நீதிபதி அவர் சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்கிறார், அதை அவர் விளங்கி இருக்கிறார், சத்தியம் இது என்று தெரிந்திருக்கிறார், நீதமாக நடக்கிறார், அவர் சொர்க்கம் செல்கிறார். நீதத்தை விளங்கி நீதமாக செயல்படக்கூடிய காதி அவர் சொர்க்கம் செல்வார். நரகத்துக்குரியவர்கள் ஒருவர் நீதமாக தீர்ப்பு செய்யவில்லை, பணத்தை வாங்கிக் கொண்டு அல்லது குடும்ப உறவுக்காக, சொந்தத்திற்காக, நண்பர் என்பதற்காக அல்லது ஏதாவது ஒரு உலக நோக்கத்துக்காக ஏதோ ஒரு வகையில் அநீதியாக தீர்ப்பு செய்தால் அந்த காதி அவர் நரகவாதி என்று சொன்னார்கள். இன்னும் ஒருவர், அவர் நீதம் எதுவென்றே தெரியார், அவர் கற்றதில்லை படித்ததில்லை, அந்த நீதிபதிக்காக அவர் வந்திருக்கிறார், நீதித்துறைக்கு வந்திருக்கிறார், காவியாக வந்திருக்கிறார், எப்படி தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கூட தெரியாதவருக்கு அவர்களுக்கு மக்கள் தீர்ப்பு கேட்டு வருகிறார்கள். வியாபாரம் சம்பந்தமாக, குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர்கள் கேட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுப்பது என்பதே தெரியாதவருக்கு இவர் மக்களுடைய உரிமைகளை பாழாக்குகிறார், நாசமாக்குகிறார், இவரும் நரகவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே காதிமார்கள், நீதித்துறையில் இருப்பவர்கள் எப்பொழுது நீதத்தை கையாளுவார்களோ, நீதம் என்பது அங்கேயே உள்ளதுதான், மிக பிரதானமான ஒரு இடமாக இருக்கிறது. எனவே நீதம் தவறும் பொழுது அவர் நரகத்துக்குரிய ஒரு காதியாக, ஒரு நீதிபதியாக அவர் மாறிவிடுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள். இதே போன்று நீதம் என்பது முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடன் இருக்கிறது, மனிதர்கள் என்ற அடிப்படையில் நீதத்தை அல்லாஹு தஆலா சரிசமமாகவே வைத்திருக்கிறார். அப்துல்லா இப்னு ரவாஹா ரழியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் கணக்கு பார்ப்பதற்காக வேண்டி ஹைபர்லே இருந்த யூதர்களை அனுப்பி வைத்தார்கள். அப்துல்லாஹின் ரவாஹா ரழியல்லாஹு வந்தார்கள், அவருடைய விவசாயத்தை கணக்கு பார்ப்பதற்காக, இவருடைய ஜகாத்துடைய தொகை எவ்வளவு என்று பார்ப்பதற்கு வந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்த அந்த யூதர்கள், இவர் எங்களுடைய எதிரி, பல போர்கள் செய்திருக்கிறார்கள், எனவே அநியாயம் செய்வார், இவர் கொஞ்சம் ஏதாவது லஞ்சம் கொடுத்து கொஞ்சம் அந்த கொடுக்க வேண்டிய தொகையை குறைச்சு கொள்வோம், பேசி பார்ப்போம் என்று லஞ்சம் கொடுப்பதற்காக வேண்டி வந்தார்கள். அப்துல்லா ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பார்த்து விட சொன்னார்கள். அந்த யூதர்களை பார்த்து, யூதர்களே, லைஸ யஹ்மிலுனி புத்தி அலைக்கும் யாக்கும் அலா அன்ஹைபா அலைக்கும், உண்மையிலேயே நீங்கள் என்னுடைய பகைவர்களாகத்தான் இருக்கிறீர்கள், உங்கள் மீது எங்களுக்கு மார்க்க ரீதியான இருக்கிறது, எனவே இந்த பகை உங்களுக்கு அநியாயம் செய்யும் அளவுக்கு, உங்களுடன் நீதியாக நடந்து கொள்ளாத அளவிற்கு, நீதி தவறும் அளவிற்கு என்னை சுமத்த மாட்டார்கள். அதுவே விடயம், நீதம் தவறக்கூடிய அளவுக்கு என்னை மாற்றிவிட மாட்டாரு. நீங்கள் இவ்வளவு தக்காத்து தொகை கொடுக்க வேண்டும், நீங்கள் முறையாக கொடுத்தால் உங்களுக்கு நல்லது, இல்லை என்றால் அதை முறையாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்ன உடனே லஞ்சம் எடுக்க தயாரில்லை, அப்பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள், இந்த பண்பின் காரணமாகத்தான் வானமும் பூமியும் நிலைத்திருக்கிறது என்று படித்தவர்கள் அவர்களுக்கு தெரியும் நீதத்தினுடைய சக்தி, நீதம் எவ்வளவு முக்கியமானது என்பது தெரியும். சொன்னார்கள், இந்த வானங்கள் பூமிகள் எல்லாம் நிலைத்திருப்பது இந்த நீதம் என்ற பண்பின் காரணமாகத்தான். எனவே நீங்க எங்களிடத்தில் எடுக்க வேண்டிய தக்காத் தொகையை எடுத்து செல்லுங்கோ என்று அவர்கள் முன் வந்தார்கள். இது போன்று ஏராளமான சரித்திரங்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கள் கையாண்ட நீதமான வாழ்க்கை, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திலே அவர்கள் நீதமாக நடந்து கொண்ட விதம், எங்களுடைய இஸ்லாமிய தலைவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நீதத்தை கையாண்டது, ஒரு ஆளுக்காக, குடும்பத்துக்காக, பணத்துக்காக, பதவிக்காக நீதம் தவறக்கூடியவர்களாக எம்முடைய வரலாறுலே முன்னோர்கள் யாரும் இருக்கவில்லை, சஹாபாக்களுடைய வரலாறுலே யாரும் இல்லை. நீதத்தை கடைபிடித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களும் அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள். மக்தூம் என்ற கிளையை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு கௌரவமான குடும்பம் களவெடுத்து விட்டார்கள், கைவற்ற வேண்டியிருக்கிறது. இப்பொழுது முக்கியமான சஹாபாக்களை போட்டு பேசி பார்த்தாங்க, நபியவர்களிடத்தில் ஏதாவது செஞ்சு கொள்ளுமா, கைவிட்டான கௌரவமான குடும்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, என்னுடைய மகள் பாத்திமா களவெடுத்தாலும் நான் கையை வெட்டத்தான் செய்வேன், அதை நான் பாரபட்சம் பார்க்கறது இல்லை. அன்பானவர்களே, நீதம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் கற்றுக் கொடுத்தார்கள். மாற்று மதத்தவர்களுடைய நீதம் எவ்வாறு இருந்தது? இன்னும் ஒரு சரித்திரம் சொல்கிறது, ஹுதைபியாவுடைய வரலாறு, உம்ராவுக்காக வேண்டி வந்த அந்த சஹாபாக்கள் உம்ரா செய்ய விடாமல் அவர்கள் தடை செய்தார்கள். திரும்பி போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது, உம்ரா செய்ய கிடைக்கல, திரும்பி போறாங்க. திரும்பி போகும் பொழுது வழியிலே மாற்று மதத்தவர்களில் சிலர் உம்ராவுக்காக வேண்டி வந்து கொண்டிருந்தார்கள். அனுமதிக்கப்பட்ட காலம் உம்ராவுக்காக வேண்டி வந்து கொண்டிருந்தார்கள். இந்த சஹாபாக்கள் யோசித்தார்கள், எங்களுக்கு இல்லாத உம்ரா இவங்களுக்கா, அவங்க எங்களைய தடை செஞ்சாங்க, அதுக்கு பதிலாக இவங்களை நாங்க தடை செய்யணும், எங்களை அவங்க திருப்பி அனுப்பினாங்க, அதுக்கு பதிலாக இவங்களை நாங்க திருப்பி அனுப்புவோம் என்று யோசித்த பொழுது அல்லாஹ் தஆலா உடனே வசனத்தை இறக்கினான், யார் மீதோ இருக்கக்கூடிய பகை, அந்த பகை நீதம் தவறி நடப்பதற்கு உங்களை தோண்டக்கூடாது. இவர்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்யலையே, அநியாயம் செய்யலையே, உங்களுடைய சுரத்திரத்துக்கு இவர்கள் காரணம் இல்லையே, இவர்களுக்கு ஒன்றும் செய்யலாது. அங்க நடந்த ஒரு விஷயத்துக்கு பலி நாங்க வேறொரு கூட்டத்தாரில் எச்சரிக்க கூடாது என்ற நீதத்தை அல்லாஹ் தஆலா இஸ்லாம படித்தான் சொல்கிறது, தவறு செய்தவருக்கு தான் தண்டனை கொடுக்கப்படுமே தவிர, ஒருவர் தவறு செய்ததற்காக வேண்டி அந்த இடத்திற்கோ அல்லது அந்த குடும்பத்தாருக்கோ அல்லது அவருடைய பெற்றோர் அவருடைய உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ இது அழிவாங்கள் என்பது இஸ்லாத்து கிடையாது. இஸ்லாம் என்கிறது இவ்வளவு அழகான ஒரு நீளமான வாழ்க்கையை இந்த இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இது போன்று எல்லா துறையிலும் நீதத்தை அல்லாஹ் தஆலா வலியுறுத்தியிருக்கிறான். இரண்டாவதாக இஹ்சான், உபகாரம் செய்வது, உபகாரம் செய்வது என்பதையும் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கிறார். மூன்றாவது சொந்தக்காரர்களுக்கு கொடுத்து உதவுவது, தடை செய்யப்பட்ட மூணு விடயமும் அருவறுப்பான பேச்சுகளும் செயல்களும், இரண்டாவது பாவகரமான பேச்சுகளும் செயல்களும், மூன்றாவது அநியாயம் செய்வது, இந்த மூன்றையும் அல்லாஹ் தடை செய்திருக்கிறார். ஏவிருக்கக்கூடிய இரண்டாவது விடயம் உபகாரம் செய்வது, நலவு செய்வது. அன்பானவர்களே, இஹ்சான் என்பது உபகாரம், நலவு செய்வது என்பது, இது இஸ்லாத்தின் மிக பரவலான அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதர் அல் இஹ்சான் அலா குல்லி ஷை, இந்த பேர் உபகாரம் என்பதை விட்டும் விலகியதாக அல்லாஹ் எது ஒன்றையும் வைக்கவில்லை. எல்லா விடயத்திற்கும் நடவு செய்வது, உபகாரம் செய்வது என்ற ஒரு தன்மையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். எஹ்சான் என்பது இரண்டு கருத்துக்கள் பாதிக்கப்படுகிறது. ஒன்று, ஒரு காரியத்தை, ஒரு விடயத்தை உரிய முறையில், நல்ல விதத்தில், அழகிய முறையில் ஒரு விடயத்தை செய்வதற்கு எஹ்சான் என்று சொல்லப்படும். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் அவனை பார்க்கிறேன், அவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை உள்ளவர்களாக மாறி எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி அந்த வேலையை சரிவர செய்வது, அது இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய உலக விவகாரங்களாக இருந்தாலும் சரி, சகலதிலும் எஹ்சான் இருக்கிறது. தொழுகையை சரியாக தொழுவது, முறையாக தொழுவது, இது தொழுகையில் எஹ்சான். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று முறையாக தொழுவது, இது போன்ற எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு அந்த இபாதத்தை எப்படி செய்ய வேண்டும் அதை முறையாக செய்வது எஹ்சானாக இருக்கிறது. ஜகாத் கொடுக்க வேண்டும். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவன் மனைவியிடத்திலே ஜகாத்தை கேட்கிறார்கள். நீ ஜகாத்தில் ஒரு பங்கு எனக்கும் கொடு என்கிறார்கள். ஜகாத் இல்லையா இது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கேட்கிறாங்க, என்னுடைய கணவனுக்கு இந்த ஜகாத்தில் பங்கு கொடுக்கலாமா? அனுமதி கொடுத்தாங்க, கொடுக்கலாம் என்று. கணவன் தந்த ஜகாத்தை மனைவிக்கு கொடுக்க முடியாது, மனைவி தந்த ஜகாத்தை பங்கு கணவனுக்கு கொடுக்கலாம். கேட்கிறார்கள், ஏன் ஜகாத் எப்படி செய்ய வேண்டும்? இவ்வாறு ஒவ்வொரு மாதத்தையும் முறையாக செய்வதற்கு பேர் எஹ்சான் என்று சொல்லப்படும். இதே போன்று ஒரு தொழில், தொழில் செய்யக்கூடிய இடங்களில், கடையில் இருக்கிறோம், ஒரு ஃபேக்டரியில இருக்கிறோம், தொழிற்சாலையில இருக்கிறோம், ஒரு கம்பெனியில இருக்கிறோம், அல்லது திரும்பி ஓட்டுகிறோம், என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழிலை முறையாக செய்வது, அழகாக செய்வது, சரியான முறையில செய்வது, என்னென்ன தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறோமோ அன்பானவர்களே சொல்ல வேண்டும், இவர் ஒரு முஸ்லீம், இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை இவர் சரிவர செய்வார், நேரத்துக்கு வருவார், நேரத்துக்கு முடிப்பார், கொடுக்கப்பட்ட வேலைகளை அழகாக செய்வார், எந்த குறையும் செய்ய மாட்டார். இந்த வேலையை பொறுப்பு கொடுத்தால் அந்த வேலையை சரியான முறையிலே செய்வார். இதுக்கு பேர் தான் எஹ்சான் என்று சொல்றது. உலக ஈடுபாடுகளில், உலக விவகாரங்களிலும் எஹ்சான் இருக்கிறது, இபாதத்துகளிலும் எஹ்சான் இருக்கிறது. இரண்டாவது வகையான எஹ்சான், இது அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு உபகாரம் செய்வது. அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ரும், உபகாரம் செய்யுங்கள், எந்த ஒரு விடயத்தையும் நல்ல விதத்திலே செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா இவ்வாறு செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறார். ஒரு மிருகத்தை அறுக்கிறார், மிருகத்தை அறுக்கும் போது சொன்னார்கள், அஸ்ரு திபஹா, அந்த அறுப்பை அழகாக அறுங்கள். அறுக்கிறது எப்படி அழகு? அந்த மிருகத்துக்கு தொல்லை இல்லாம, வருத்தம் இல்லாம, அந்த வருத்தத்துக்கு மேல வருத்தத்தை கொடுக்காம, அந்த மிருகம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கத்தியை தீட்டாம, அந்த மிருகத்துக்கு கஷ்டம் இல்லாத முறையிலே, அழகான முறையிலே அதையும் அறிந்து என்றார்கள். இது மாதிரி ஒவ்வொரு விடயத்தையும் அழகாக செய்வதே அல்லாஹ் தஆலா விரும்புகிறார், அது உலக விடயங்களாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறார். இரண்டாவது கருத்துதான் உபகாரம் செய்வது, நலவு செய்வது என்ற கருத்திலே உள்ளது. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, வபில் வாலிதைனி இஹ்சானா வபிலில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் என்ற வசனத்தில் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, சொந்தக்காரர்களுக்கு உபகாரம் செய்வது, மிஸ்கீன்களுக்கு, பக்கத்து வீட்டார்களுக்கு, நெருக்கமானவர்களுக்கு, தூரமான சொந்தம் உள்ளவர்களுக்கு, தன்னுடன் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்களுக்கு, நான் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் யார் யார் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு எஹ்சான் செய்வது, வழி போக்கர்களுக்கு, கஷ்டமானவர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது அல்லாஹ் ஒரு விரிவான முறையில் சொல்லி காட்டியிருக்கிறார். அன்பானவர்களே, எஹ்சான் என்பது முஸ்லீமுடைய ஒரு அடையாளம், ஒரு மூமினுடைய ஒரு அடையாளம் தான் உபகாரம் செய்வது என்பது. உபகாரம் என்பது பல அடிப்படையில் இருக்கிறது. ஒவ்வொருவரையும் பொறுத்தவரையில் ஒவ்வொரு விதமான முறையில் எஸ்ஸான் இருக்கிறது. நலவு செய்வது சொல்லப்பட்ட அனைவருக்கும் அவர்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய விதத்தில், பிரயோசனம் ஏற்படக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். ஒரு ஏழை, ஒரு மிஸ்கீன், ஒரு விதவை, ஒரு சிறியவன், ஒரு யதீம், அது யாரா இருக்கலாம், ஒரு முஸ்லிமா இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஒரு மனித நேயம், இவர்களுக்கு எஹ்சான் செய்வது தான் இஸ்லாம், உபகாரம் செய்வது தான் இஸ்லாம் என்று இஸ்லாம் காட்டி தருகிறது. எனவே எல்லா வகையான நலவுகளையும் எல்லா விதமான மக்களுக்கும் செய்வதற்கு பெயர் எஹ்சான் என்று சொல்லப்படும். எதிரிகளுக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரம் செய்திருக்கிறார்கள், மன்னித்திருக்கிறார்கள், கொடுத்த நோவினைகளை பொறுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இதாயத்துக்காக துவா செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். இது வரலாறில் ஏராளமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் சொர்க்கத்திலே உலாவிக் கொண்டிருப்பதை பார்த்தேன், அவர் சொர்க்கத்திலே இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். என்னாமலுக்காக அவர் பாதையில் செல்லும் பொழுது பாதையிலே ஒரு மரம் இருந்தது, மக்களுக்கு சிரமமாக இருந்தது, அந்த மரத்தை வெட்டி ஓரம் போட்டு போனாரு, அதனால அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, எல்லா மக்களுக்கும் முஸ்லீம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவரும் நலவு செய்வதுதான் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. எஸ்ஸானிற்கு கீழ் இன்னும் ஒரு அர்த்தம் கொடுக்கிறது, அது மக்களுக்கு நலவு செய்தது ஒன்று, மக்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதும் எஸ்ஸானுடைய வகையில் உள்ளதுதான். இதை பற்றி சொல்லும் பொழுது அல் மூமின் சொன்னார்கள், மூமினான மனிதன் என்றால் யார், மக்கள் எல்லோரும் இவருடைய விடயத்தில் இவரால் எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, விசுவாசம் கொள்வார்கள், நம்புவார்கள், மக்களால் நம்பப்படக்கூடிய ஒரு மனிதர், இவர்கிட்ட எத்தனை கோடியை கொடுத்தாலும் எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் பயமில்லை, இவர் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் பயமில்லை, உயிருக்கும் ஆபத்து இல்லை, பொருளுக்கும் ஆபத்து இல்லை, இப்படியான ஒரு மனிதர் தான் இவர் என்று யார் எவரை விளங்குகிறாரோ அவர்தான் மூமின் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டார். அபூதர் இவ்வாறு இருந்தால் கேட்டால், என் தூதரே, எனக்கு எல்லா மக்களுக்கும் நலவு செய்யறது என்னால் செலவிட முடியாது, செஞ்சு கொண்டு இயலாமல் இருக்கிறது, நான் என்ன செய்யலாம் சொன்னாங்க. அப்படியா இருந்தால் யாருக்கும் உங்களால் ஒரு தீங்கு ஏற்படாதவன நடந்துக்கோங்க, இது உங்களை நஃசில் இருந்து பொங்கல் இருந்து வரக்கூடிய ஒரு சதகாவாக இருக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். ஒரு மூமின் இப்படித்தான் இருப்பான், அவனால் இன்னும் ஒருவருக்கு எந்த வகையிலும் தீங்கு ஏற்பட மாட்டாது, மற்றவர் மனவேதனை அடைய மாட்டார், மன சங்கடத்துக்குள்ளாக மாட்டார், இப்படியான ஒருவர் தான் மூமினாக இருப்பார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லானத்துக்குரிய சாபத்துக்குரிய விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கேட்டார்கள், சாபத்துக்குரிய விடயம் என்றா என்னென்று கேட்டார்கள். சொன்னாங்க, மக்கள் போற வார வழியில மனசலம் கணிப்பது, இந்த ஹதீஸை சொலமாக எழுதுறாங்க, ஒவ்வொருவரும் மக்கள் நடமாடக்கூடிய இடம், பொது பாதைகள் அல்லது பொதுவான இடங்கள், மக்கள் குழங்குற இடங்கள், இப்படியான இடங்களில் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படக்கூடிய முறையில் நடந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கிறது. ஒரு வாகனத்தை நிறுத்தும் பொழுது அல்லது வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது பாதையில் இன்று கலைந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த நேரமும் ஒரு மூமின் சிந்திப்பான், எஹ்சான் என்ன, என்னால் பாதையில் போறவாரவர்களுக்கோ வாகனத்தை ஓட்டக்கூடியவர்களுக்கோ அல்லது ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கோ என்னால் ஒரு தீங்கு ஏற்படக்கூடாது, ஒரு சங்கடம், ஒரு சங்கடம் ஏற்படக்கூடாது என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெங்காயம் வெள்ளக்கூடு போன்றவைகளை சாப்பிட்டவர்கள் மசிதிக்கு வராதீங்க என்றார். ஏன் சொன்னாங்க, அவங்களுடைய வாயால் வரக்கூடிய துருவாட அந்த நாட்டம் இதை மற்றவர்களுக்கு தாக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த அளவுக்கு இஸ்லாம் கட்டளை இருக்கிறது, எங்கட நாவினாலோ அல்லது எங்கட வாடையினாலோ எப்படியே பேச்சினாலும் இன்னும் ஒருவர் சங்கடத்தில் விடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்பதை இஸ்லாம் இந்த அளவுக்கு வலியுறுத்திருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரெண்டு பேரும் யமனுக்கு போற நேரத்துல சொல்லி அனுப்பினாங்க, மக்கள் சந்தோஷப்படக்கூடிய விதத்துல பேசுங்கோ நடந்து கொள்ளுங்கோ, மக்கள் சந்தோஷப்படக்கூடிய விதத்துல பேசுங்கோ, மக்கள் சந்தோஷப்படக்கூடிய விதத்துல நடந்து கொள்ளுங்கோ, வலாத்து நம்பிரா வெறுப்பு ஏற்படக்கூடிய விதத்திலே நடந்து கொள்ளாதீர்கள். உங்களோட பேச்சு உங்களோட நடத்த மற்றும் மற்றவர்களுக்கு அல்ல முஸ்லீம்களுக்கு இன்னொருவருக்கு வெறுப்பு ஏற்படக்கூடிய விதத்திலே உங்களை பார்த்தாலே உருக்கி பார்க்கிற மாதிரி அல்ல உங்களை கோபத்தோட பார்க்கிற மாதிரி அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடத்தையோ இருக்கப்படாது என்று புத்திமதி சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அன்பானவர்களே, எங்கள் அனைவருக்கும் உள்ளது புத்திமதி. நாம் கடையில வேலை செய்கிறோம், அவர் தொழிற்சாலையில இருக்கிறோம், வாகனத்திலே செல்கிறோம், பாதையிலே செல்கிறோம், பக்கத்து வீட்டால் கூட புலங்குகிறோம். இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எஸ்ஸான் என்றால் என்ன? இந்த இடத்தில் என்னுடைய பேச்சு அவருடைய மனதை காக்கக்கூடாது. அவர் இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய அளவுக்கு, தீனை வெறுக்கக்கூடிய அளவுக்கு, என்னை வெறுக்கக்கூடிய அளவுக்கு என்ன நடத்தைகள் இருக்கக்கூடாது என்பதையே வலியுறுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் சஹாபி தெரிவித்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தனிய தொழுகைக்கு ஒரு மனிதர் வந்தார். சொன்ன அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஃபஜ்ர் தொழுகைக்கு இமாம் ஜமாத் வரல, தனிய வந்து தொழுது போறேன். என்ன விஷயம் கேட்டார். சொன்னாங்க, ஓதுற இமாம் சாப் அவர் ஓதுற பெரிய சூரா எனக்கு வேலை வெட்டி இருக்கிறது, எனக்கு அவசரமா போவது இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது, இவரை பின்னால சொல்ல முடியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தானா, தொழுகையிலே ஒரு வெறுப்பு வருது, இவரது பின்னால தொழக்கூடாது, இமாமோடு ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு நஃபர். உடனே மிம்பர்ல ஏறினார்கள், மக்களை பார்த்து சொன்னார்கள், இன்ன மின்கும் முனப்பிரி, உங்களிலே இப்படியும் மக்கள் இருக்கிறீர்கள், மக்களுடைய உள்ளத்திலே வெறுப்பை உண்டாக்கக்கூடியவர்கள், இப்படியானவர்கள் இருக்கிறீர்கள், நீங்க யாராவது தொழுகை நடத்தினால் நீங்கள் இலகுவாக யார் யார் இருக்கிறார்கள், பலவீனமானவர்கள், வயசாளிகள், நோயாளிகள், வேலைக்கு போக வேண்டியவர்கள் இருப்பார்கள், தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் சுருக்கமான முறையில் ஓதி தொலை வைத்துக் கொள்ளுங்கள், மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தாதீர்கள் என்று கற்றுக்கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இது மிகப்பெரிய ஒரு பாடமாக எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். மசிதிலே ஒரு சாதாரணமான மனிதர், ஒரு தெரியாத மனிதர் மஸ்ஜிதுல வந்து சிறுநீர் கழிக்கிட்டார். சஹாபாக்கள் எல்லாம் ஆவேசம் கொண்டு அவருக்கு அடிக்க குடிக்க என்று தடமாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தினார்கள், அடிக்காதீங்க, அவர் விரட்டாதீங்க என்று சொல்லி போட்டு அவர் சிறுநீர் கழிச்சு முடிந்த பிறகு இந்த சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நீங்க எல்லாரும் போயிட்டு அதை கழுவி போடுங்க, அந்த சிறுநீருக்கு தண்ணி ஊற்றி கழுவு. அல்லாஹ்வுடைய வீடு, சிறுநீர் கழிக்கிற இடம் இல்ல, இது குர்ஆன் ஓதுற இடம், தொழுகை நடத்துற இடம் என்று கற்றுக் கொடுத்தாங்க. அவர் போயிட்டார். அன்பானவர்களை, என்ன பாடம்? நாங்க தெரியாதவர்களால அறியாதவர்களால எங்களுக்கு ஏற்படக்கூடிய மார்க்கத்துல ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், இப்படியானவைகளை சகித்து கொண்டு நாங்கள் எவ்வாறு எங்களுடைய செயல்பாடுகளை அமைக்க வேண்டும், நாங்கள் எப்போது நலவுள்ளவர்களாக, உபகாரிகளாக, நல்ல பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு குர்ஆன் வழிகாட்டுகிறது. மக்காவுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது குஃபார்கள் வந்து சொன்னார்கள், நாங்க குர்ஆனை இப்படி சத்தம் போட்டு ஓதாதீங்க, எங்களோட பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படுறாங்க, எங்கள் பித்னாவுக்குள்ளாயிராங்க என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு பேச ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினார், நீங்க ஓதும் பொழுது பார்வர்களுக்கு கேட்கிற அளவுக்கு சட்டமிட்டு ஓடாதீங்க, உங்களோட சகாபாக்களுக்கு கேட்காத அளவுக்கு மெதுவா ஓடாதீங்க, நடுத்தரமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேட்கட்டும், அவங்க கேட்க வேண்டிய தேவையில்லை. அவங்க அதை கேட்டு அல்லாவுக்கு ஈசுறாங்க, இஸ்லாத்துக்கு ஈசுறாங்க, இது தெரியாத தரமாக செய்யறாங்க, இதுக்கு நீங்க காரணமாக கூடாது. எனவே உங்களோட ஓதரை திருத்துங்க, உங்களோட நடத்தைய திருத்துங்க, நீங்க இதுக்கு காரணமாக கூடாது என்று குர்ஆன் வலியுறுத்துகிறது என்றால், அன்பானவர்களை, நாம் இஸ்லாம் எவ்வளவு அழகான பண்பை எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது போன்ற பல சரித்திரங்கள் மனதை நோவிக்கும் பொழுது இப்படியான சந்தர்ப்பத்தில் சொல்லலாம் நடந்து கொண்ட முறை, மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட சகாபாக்கள் பல வருஷங்களுக்கு பின்னால் மக்காவை வெற்றி கொள்வதற்கு வரக்கூடிய சந்தர்ப்பம், மக்கா வெற்றி வரலாறு மிக பிரதானமானது, சந்தோஷமான நாள். சாதிபின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வைராக்கியம் இருந்தது. ஜாஹிலியா காலத்தில் மக்களுக்கு மக்கள் அவர்களுக்கு செஞ்ச அநியாயம், அவர்கள் செஞ்ச அட்டூழியம் மனதில் இருக்கிறது. இவருடைய கையிலே அன்சாரிகளுடைய கொடி கொடுக்கப்பட்டிருந்தது. இவருக்கு கீழான மக்கள் இருந்தார்கள். இவர் மக்காவுக்கு நுழையும் பொழுது அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கேன் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்தார். அவர் அபு சுஃபியான் கிட்ட சொல்லிக் கொள்ள போறார், அல்யௌம யௌமுல் மல்ஹமா, இன்று மிகப்பெரிய போர் நடக்கும் தினம், இன்றைய நாளைய காபத்துல்லா ஹலாலாக்கப்படும், இன்றைக்கு அல்லாஹ் இன்று குறைஷிகளை கீழ்த்தனமானவர்களாக அல்லாஹ் ஆக்குவான் என்று அவர் சொல்லிக் கொண்டு போகிறார். இந்த வார்த்தை அபு சுஃபியான் ரலியல்லாஹுடைய உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சங்கடத்தை உண்டாக்குச்சு. ஓடினாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, சார் இப்படி சொல்லிக் கொண்டு போறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க. உடனே இவருடைய மனசையும் உடைக்காம அவருடைய கையில கொடி இருந்தத கொடி எடுத்து அவட மகந்த கையில கைத்த கையில கொடுத்தாங்க, கொடியை வச்சுக்கோங்க நீங்க. பிறகு அறிவித்தாங்க, அல் யௌம யௌமுல் மர்ஹமா, மல்ஹமா என்றால் போர், மர்ஹமா இன்றைய தினம் கருணை காட்டும் தினம், பதிவாங்கிற நாள் அல்ல. எல்லாருக்கும் வருத்தம் இருக்கலாம், எல்லாரும் விரட்டப்பட்ட சகாபாக்கு, எல்லாரும் பழிவாங்கும் என்ற ஆசை இருக்கிறார், இல்லை இன்று பழிவாங்கும் நாள் அல்ல, இன்று பரோபகாரம் செய்யும் நாள், உபகாரம் செய்யும் நாள், கருணை காட்டும் நாள். சொன்னார்கள், இன்றைய தினம் காபத்துல்லாவுடைய கண்ணியத்தை நாங்கள் கொடுப்போம், இன்றைய தினம் அல்லாஹ் குறைஷிகளை கேவலப்படுத்த மாட்டான், அல்லாஹ் குறைஷிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய தினம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதுதான் கை அதிகாரம் கிடைச்ச பிறகு, தனக்கு சக்தி வந்ததுக்கு பிறகு மக்களோடு எவ்வாறு உபகாரத்தையும் நல்ல பண்பையும் காட்ட வேண்டும் என்றுதான் இஸ்லாம் காட்டி தருகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, இந்த அழகான இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து இஸ்லாத்தை மக்களுக்கு மாற்றி மறுத்தவர்களுக்கு நாடு முஸ்லிம் என்பதை பெயரால், பெற்றோருடைய பெயர் மூலம் எப்படிய பெயரை சொல்லி காட்டுவதை விட நாடு முஸ்லிம் என்பதை இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நாங்கள் நடந்து செயல்படுத்தி நான் ஒரு முஸ்லீம் என்ற அந்த சான்றிதழை மாற்று மதத்தவர்களுடைய வாயினால் நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த புனிதமான வசனத்தை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக.